சிறு வயதிலிருந்து நாம் கணிதம் கற்கிறோம். அதை எப்படி கற்கிறோம், எவ்வளவு காலம் கற்கிறோம் என்பது நாம் என்ன தொழில் செய்ய விளைகிறோம் என்பதில் தங்கியிருக்கிறது. கணிதம் கற்றலும் கற்பித்தலும் கலாச்சாரத்தின் அடிப்படையில் மாறுபடுகிறதா என்று ஆராய்ச்சி செய்தவர்களில் ஒருவர் ஜெயந்தி சுப்பிரமணியம்.
நான் 25 வருஷம் முன்னால தமிழ்நாட்டிலிருந்து ஹாங்காங் வந்தேன். நான் இந்தியாவில பிசிக்ஸ் மேஜர் படிச்சுட்டு மேத்ஸும் டீச் பண்ணிட்டு இருந்தேன். ஹாங்காங் வந்த அப்புறம் கணித ஆசிரியராக பள்ளிக்கூடத்துல சேர்ந்தேன். ஒரு தடவை நான் ஹாங்காங் யூனிவர்சிட்டியில ஒரு லெக்சருக்காக போயிருந்தேன். அங்க ப்ரொஃபசர் ஸ்டிக்லர் நின்று யூஎஸ்ல இருந்து ஒருத்தர் வந்திருந்தாரு. அவர் வெவ்வேறு கலாச்சாரத்துல வெவ்வேறு கண்ட்ரில எப்படி கணக்கு சொல்லி கொடுக்கறாங்க அப்படிங்கறத பத்தி ஒரு வீடியோ கான்சர்ட். அது என்ன ரொம்ப பாதிச்சது. அதுல இருந்து எனக்கு இந்தியால எப்படி கணக்கு சொல்லி கொடுக்கறோம், நிஜமாவே நம்ம இதுல டிஃபரெண்டா இருக்கா, நம்ம போய் பாக்கணும். நான் சொல்லிக் கொடுத்த விதம் எங்க ஸ்கூல்லயும் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்குன்னு எல்லாரும் எப்போதும் சொல்லுவாங்க. சோ அதனால நான் இந்தியாவுக்கு போய் 5 வருஷமா ரிசர்ச் பண்ணேன். 2 வருஷம் முன்னால மை டாக்டரேட் இன் எஜுகேஷன் வாங்கினேன்.
தமிழ்நாட்டில் சென்னையில் ஒரு சராசரி பாடசாலையில் கணித வகுப்புகள் எப்படி நடத்தப்படுகிறது என்பதை 10 நாட்கள் அவதானித்தார். அதை எப்படி செய்தார் என்பதை விளக்குகிறார் ஜெயந்தி.
இது ஒரு கேஸ் ஸ்டடியா தான் எடுத்தேன். கேஸ் ஸ்டடிங் போது இந்த பர்டிகுலர் கேஸ் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஆனா பொதுவாக கலாச்சாரமும் எப்படி டீச்சர்கள் நம்ம டீச்சர் எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அதே மாதிரிதான் நம்ம அதோட இன்ஃபுளுயன்ஸ் நமக்கு இருக்கும். அதனால தான் நான் வந்து ஒரு டீச்சர் தான் ஆரம்பிச்சினேன். இது எதற்காக நான் சொல்ல வரேன்னா, இது ஒரு பெரிய ஆஸ்திரேலியால மெல்பர்ன் யூனிவர்சிட்டியில டேவிட் கிளார்க் என்கிறவர் இந்த மாதிரி ஒரு முயற்சியை ஆரம்பிச்சிருக்காரு. கலாச்சாரத்தில் வேறுபட்ட நாடுகள் ஆராய்ச்சி வழிய ரிசர்ச் மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணிருக்காங்க. அதுல எப்படின்னா 10 வகுப்பை நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். 10 தொடர்ந்து 10 நாட்கள் ஒரே டீச்சரை கண்காணித்து, அதாவது ஒரு நாள் டீச்சர் மேபி அதிகமாக தயார் செய்து கொண்டு வேறு விதமாக பாடம் நடத்தலாம். 10 நாட்கள்ங்கும் போது அவர் நார்மலா நடத்துற மாதிரி ஆயிடும். நாம வந்து 13 நாட்கள் எடுத்தேன். எடுத்துட்டு முதல் 2-3 நாட்கள் நாங்க அந்த என்னுடைய ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கவே இல்லை. ஏன்னா முதல் 2-3 நாட்கள் அவங்க நிதானமாக இருக்க மாட்டாங்க, மேபி அவங்க கொஞ்சம் அதிகமாக தயார் செய்திருப்பார்கள், பிஹேவியர் எல்லாம் மாத்திருப்பாங்க. குழந்தைகளும் முதல் 3 நாட்கள் ஒரு கேமரா இருக்குங்கிறதுனால எல்லாருமே மனித இயல்பு எல்லாருமே கொஞ்சம் வேறு விதமா செயல்படுவோம். அது மாதிரி ஆகாம இருக்கிறதுக்காக நாங்க ஒரு 3 நாட்கள் வீடியோ எடுத்ததை யூஸ் பண்ணவே மாட்டோம். 4வது நாள்ல இருந்து எடுத்தது தான் நாங்க ஆராய்ச்சிக்கு பயன்படுத்தினோம்.
ஆசிய கண்டத்திலிருந்து வருபவர்கள், அதிலும் இந்திய துணைக்கண்டத்திலிருந்து வருபவர்கள் கணிதத்தில் விற்பனர்கள் என்பது பொதுவான பார்வை. இவரது ஆராய்ச்சி அதை உறுதி செய்கிறதா?
பொதுவாக உலகத்துக்கு இந்தியாவில எப்படி பாடம் நடத்துறாங்க, ஒரு கணிதம் எப்படி நடத்தப்படுகிறது, அவங்களுடைய ஆசிரியரின் தனித்தன்மை என்ன, அந்த தனித்தன்மைகள் எதனால ஏற்படுகின்றன, என்ன ஃபேக்டர்ஸ் அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுகின்றன, அது அந்த தனித்தன்மைகளை மேம்படுத்தி காட்ட நான் அவருடைய கற்பிக்கும் குணங்களை ஒரு ஆஸ்திரேலியன் ஆசிரியருடனும் ஒரு ஹாங்காங் ஆசிரியருடனும் ஒப்புமை பண்ணி காமிச்சிருக்கேன். அதுல வந்து பார்க்கும்போது கற்பிக்கும் கேரக்டரிஸ்டிக்ஸ் லைக் ஓரல் ரெப்பிட்டேஷன் நாங்க சொல்லுவோம், திரும்பி திரும்பி சொல்லி கொடுத்தல், ஒன்றே திரும்ப திரும்ப பேசுது,
மீண்டும் மீண்டும் ஒரே மந்திரத்தை ஓதுவது போல.
மந்திரம் பாராயண மாதிரி சொல்ல மாட்டேன்னா, ஆனா அவங்க ஒரு ரீசன் இருக்கு அவங்க சொல்லும் போது. அவங்ககிட்ட போய் நீங்க ஏன் நீங்க சொன்னதையே திரும்ப 2-3 தடவை சொல்றீங்களேன்னு பாடம் நான் 1 மணி நேரம் நடத்துறேன். அப்போ அந்த குழந்தைகள் எல்லாம் எப்போதும் என்னையே கவனமா நான் சொல்றத கேட்பாங்க. சொல்ல முடியாது, ஒரு தடவை நான் சொல்றதை மிஸ் பண்ணிட்டாலும் அடுத்த தடவை நான் சொல்லும் போது அவங்களுக்கு புரியும்ங்கிறதுக்காக தான் நான் சில சமயம் நான் ரிப்பீட் பண்ணேன். அது வந்து அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்க டெவலப் பண்றதுக்காகவும். இன்னொன்னு என்னன்னா, மெமரைசேஷனுக்கு ஒரு குழந்தைக்கு ஒரு ஏரியா ஆஃப் ட்ரெபீசியம் ஃபார்முலா தெரியல, அது அவங்க சொல்லிக் கொடுத்து ஒரு 5 தடவை திரும்ப சொல்லி தர்றாங்க. ஆனா இலக்கியத்தை பார்த்த போது அந்த 5ங்கிறது ஒரு மேஜிக் நம்பர். அந்த காலத்துல வேதம் படிக்கும் போது எதையுமே ஒரு 5 தடவை சொல்லிட்டோம்னா அவங்களுக்கு ஞாபகம் வந்துடும், அதுதான் மனசுல பதிஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. சோ இது அவங்களை அறியாமலேயே அவங்களுக்கு இருக்கு. அவங்க எதனால அவங்களுக்கு தெரியாது எதனால அவங்க 5 தடவை யூஸ் பண்ணாங்கன்னு. பட் அது தொன்று தொற்று இருக்கும் பழக்கங்கள் நம்மை அறியாமல் நம்ம கற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கறது நான் ஒண்ணு காமிச்சிருக்கேன்.
இந்தியாவில் கணிதம் கற்றுக் கொடுப்பதற்கும் ஆஸ்திரேலியாவில் கணிதம் கற்றுக் கொடுப்பதற்கும் என்ன வேறுபாடு இருக்கிறது என்று கேட்டோம்.
முதல்ல நான் ஒரு ஒற்றுமையை பத்தி சொல்றேன். இவ்வளவு தூரம் 2 ஆசிரியரும் ஒருத்தர் பார்த்தது கூட கிடையாது. இந்தியன் ஆசிரியருக்கா ஆஸ்திரேலியால எப்படி நான் பாடம் நடத்துறாங்கன்னு தெரியாது. ஆனா ரெண்டு பேருமே அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ரெண்டு பேரும் ஏரியானாக்கா அந்த எந்த இடமோ அந்த சாக் பீஸ் எல்லாம் ஷேட் பண்ணி காமிச்சாங்க. பெரிமீட்டர்னா அதை சுத்தி ஒரு வட்டம் போட்டு இதுதான் பெரிமீட்டர் அப்படின்னு காமிச்சாங்க. சரி, அவங்க ரெண்டு பேரும் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்தது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ரெண்டு கண்ட்ரிலயும் ஆக்டிவிட்டிஸ் யூஸ் பண்றாங்க. இப்போ பாடம் ஒரு கான்செப்ட் சொல்லி கொடுக்கணும். ஆனா இந்தியாவில உள்ள டீச்சர் ரொம்ப டீச்சர் கைடட் ஆக்டிவிட்டிஸ், அவங்க இதை பண்ணு இதை பண்ணு இதை பண்ணீங்கன்னா ரெண்டு முக்கோணத்தை எடுங்க சேர்த்து ஒட்டுங்க, இப்போ வந்து இது ஒரு ரெக்டாங்கிளா இருக்கு, இதோட நீளத்தகலுங்க அளங்க உயர்த்தகலுங்க ரெண்டு இதுல ரெண்டு முக்கோணம் இருக்கு அதனால டிவைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவ்வளவுத்தையும் அவங்க சொல்லி கொடுத்தாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணாங்க. பட் அட் த எண்ட் ஆஃப் த டே அவங்களுக்கு புரிஞ்சிருது, எல்லாருக்கும் புரிஞ்சிருது நான் எப்படி ஃபார்முலா டு ஃபைண்ட் ஏரியா ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கிறாங்க டிவைட் பண்ணலாங்கிறது. ஆனா அதே இது ஆஸ்திரேலியால அவங்க ஒரு எக்ஸ்பிளரேட்டரி ஆக்டிவிட்டியா எல்லாருக்கும் ஒரு முக்கோணத்தை கொடுத்துட்டாங்க. ஒன்னு வந்து அக்யூட் ஆங்கிள், ஒன்னு ஐசோசெல்ஸ், டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு என்ன மெத்தட் வேணாலும் கண்டுபிடிச்சுக்கோ, ஃபைண்ட் மீ த ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் அப்படின்னாங்க. சில குழந்தைகள் என்னெல்லாமோ பண்ணினாங்க, அதுல ஏ ஸ்கொயர் ஸ்கொயரா ஒரு சென்டிமீட்டர் ஸ்கொயரா வரைஞ்சு அதுல ஏரியா எல்லாம் கண்டுபிடிச்சாங்க. சில குழந்தைகள் கஷ்டப்பட்டாங்க. ஆனாலும் அந்த டீச்சர் அவங்க எந்த விதமான உதவியும் கொடுக்காம மாணவர்களை படிக்கிற குழந்தைகளே அவங்களே கண்டுபிடிக்கணும்ங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. இது தமிழ்நாட்டு தமிழ் டீச்சருக்கும் ஆஸ்திரேலிய டீச்சருக்கும் பாடங்கிறது ஒரு பெரிய வித்தியாசமாக நான் கருதுகிறேன்.
இந்த வேறுபாடுகள் பற்றி நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் உயர்நிலை பாடசாலையில் கல்வி கற்பிக்கும் ஆசிரியர் ஒருவரை கேட்டோம்.
என்னுடைய பெயர் சுபா, நான் நியூ சவுத் வேல்ஸ் ஹைஸ்கூல் ஆசிரியா பணியாற்றேன். எந்த லெவல்ல நான் படிப்பிக்கிறேன் என்ற பொறுத்துதான் அந்த வித்தியாசம் தெரியுது. நாங்கள் அங்க வந்து படிக்கிற காலத்துல எல்லாரும் ஒரே விதத்துல படிச்சுக்கொண்டு போவோம். எங்களுக்கு வித்தியாசமான பாடத்திட்டம் இருக்கல. இங்க எட்டாம் வகுப்புல இருந்து தொடங்கி பத்தாம் வகுப்பு வரையும் மூன்று லெவல்ல வச்சு படிப்பிக்கிற ஆப்ஷன் ஒன்று இருக்கு. நல்லா செய்யக்கூடிய மாணவர்கள் வந்து ஒரு லெவல்ல படிப்பிக்க முடியும். இடத்தர நிலைமை இருக்கு, கீழ்த்தர நிலைமையும் இருக்கிறீங்க. எந்த மாணவர்களை நான் படிப்பிக்கிறேன் பொறுத்ததான் வித்தியாசம். பள்ளிக்கூடத்துல படிச்ச காலத்துல உள்ள படிப்பித்தலும் இங்க மேல்தர மாணவர்களை படிப்பிக்கிற முறையும் ஓரளவு ஒரே மாதிரியா தான் இருக்கு. கீழ்த்தர மாணவர்களை நாங்கள் படிப்பிக்க ரிப்பிட்டிஷன் மூலமா படிப்பிக்கிறோம். மேல்தர மாணவர்களை வந்து அசைன்மெண்ட் கொடுப்போம். அசைன்மெண்ட் வந்து தங்களோட லெவலுக்கு கண்டுபிடிச்சு கொண்டு வரையணும். மற்றது ப்ராப்ளம் சால்விங் க்வெஸ்சன்ஸ் கொடுத்து கேட்க வந்து அவையில் எத்தனையோ மெத்தட்ஸ் இருக்கும் ஒரு கேள்வியை செய்யறதுக்கு. அதை நாங்கள் அவள்கிட்ட கொடுத்து கம் அப் வித் தி ஆன்சர்னு சொல்றோம். குரூப் ஒர்க்கை நாங்கள் கூட அவையோட எக்ஸ்பெரிமெண்ட் பண்றோம். என்னன்னு சொன்னா குரூப் இருந்து இன்னைக்கு கெனப்பேட்ட மூலியை சேர்த்து வேலை செய்யிக்க அவையில் தங்களோட பாட்டில் க்வெஸ்சன்ஸுக்கு ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்கிறது ஈஸியா இருக்கு.
இதனை இரு வேறு மாணவர்களும் உறுதி செய்கிறார்கள்.
என்ன பேர் ஆர்த்தியன் நிமலேந்திரன். நான் பத்தாம் வகுப்புல செரிபுரோக் டெக்னாலஜி ஹைஸ்கூல்ல படிக்கிறேன். நாங்கள் கூட எக்ஸ்ப்ளோர் பண்ணி தான் படிக்கிறது. நாங்கள் வேற வேற சாமான பாவிப்போம் படிக்க. அதென்றால் டீச்சர் கம்ப்யூட்டர் சில நேரம் பாவிச்சு கம்ப்யூட்டர்ல சொல்லி கொடுப்பார். எங்களுக்கு கிளாஸ்ல ப்ரொஜெக்டர் இருக்குது, அது எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது. எல்லாருமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். மேத்ஸ் கிளாஸ்ல ஃபார்முலா எல்லாம் மெமரைஸ் பண்ண வேணும். அதெல்லாம் ஒருக்கா தான் சொல்லி கொடுக்கறது. சொல்லி கொடுத்த அப்புறம் ஃபார்முலா மெமரைஸ் பண்ண வேணும். அது பின்ன டெஸ்ட்ல கேட்பாங்க இந்த ஃபார்முலாவை எப்படி யூஸ் பண்றதுன்ற ஒரு கேள்வி.
என்னட்டு பேர் சமந்தா, நான் கிரேட் நைன்ல படிக்கிறேன். ஐ திங்க் நாங்க என்னட்டு ஸ்கூல்ல ரெபிடிஷனால தான் படிக்கிறோம். நாங்கள் ஒரு 20-30 தரத்துக்கு பிறகு கொஞ்சம் மெமரைஸ் பண்ணி இருக்கும். லைக் ரெபிடிஷனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி செய்யறது. அதுக்கு பிறகு பிராக்டிஸ்.
தான் இலங்கையில் இருந்தபோது கணிதம் கற்ற முறைக்கும் ஆஸ்திரேலியாவில் கணிதம் கற்பிக்கும் முறைக்கும் உள்ள வேறுபாடுகளை சுட்டிக்காட்டும் கணித ஆசிரியை சுபா, ஆஸ்திரேலியாவில் கற்பிக்கும் வளங்கள் அதிகமாக இருப்பதனால் மாணவர்கள் சுயாதீனமாக ஆராய்ச்சி செய்ய வசதியாக இருக்கிறது என்கிறார்.
இப்ப வந்து எல்லாம் வந்து உங்களுக்கு கணினியில அவைலபிளா இருப்படியால நாங்கள் அதில் காட்டி சொல்லிக் கொடுக்குறோம். பயத்த கிறிஸ்தியரும் நாங்கள் படிக்க எல்லாத்தையும் ட்ராயிங்ல கூறி ஸ்கேஸ் வெட்டி கிரீட் பேப்பர் எடுத்து அதில் வெட்டி அது எல்லாத்தையும் ஒட்டி எல்லாம் படிப்பிப்போம். இங்க வந்து இப்ப கணினியில அது அப்படியே அனிமேஷன்ல மூவ் பண்ணி கொண்டு இப்படி வைக்கும். ஸோ பிள்ளைகளுக்கு அதுல காட்டி இலகுவா இருக்கக்கூடியதா இருக்கு. இதே இதே முறையில அங்க ஸ்ரீலங்காவில பாவிக்க முடியாம ஓரளவு கஷ்டம் இருந்தது என்னன்னு சொன்னா, அங்க எங்களுக்கு கணினி இதுகள் இருக்கல, இங்க வந்து இந்த ரிசர்ச்சின் மூலம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி படிக்கிறது ஈஸியா இருக்கு. ஏனென்றா இங்க எங்களுக்கு கூட ரிசோர்சஸ்.
நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது SBS வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் வழங்கிக் கொண்டிருப்பது அப்படியா சங்கதி. வளங்கள் ஒரு காரணம் என்பதை ஒத்துக்கொள்கின்ற ஜெயந்தி, ஆசிரியர்களின் சிந்தனையில் உள்ள வேறுபாடுகளும் இதற்கு ஒரு காரணம் என்கிறார்.
அவ்வளவா அது நினைக்கல, ஏன்னா அவங்களுடைய நினைப்பு என்னன்னா எல்லா மாணவர்களாலையும் இதை கண்டுபிடிக்க முடியாது. அது உண்மை. இங்க ஆஸ்திரேலியன் வகுப்புலயும் சில மாணவர்களால கண்டுபிடிக்க முடியல. அதனால அவங்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிடும், வருத்தம் வந்துடும். அதனால நம்ம எளிதாக அவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணினா உங்களுக்கு வருது. இந்தியால இப்பதான் புதிதாக இந்த ஆக்டிவிட்டிஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இதற்கு முன்னால நான் படிச்ச போதுலாம் கிடையாது. ஒரு 5-6 வருஷமாக தான் இந்த ஆக்டிவிட்டிஸ் பேஸ்டு மேத்தமெட்டிக்ஸ் டீச்சிங் ஆரம்பிச்சிருக்காங்க. அது அவ்வளவுமே டீச்சர் கைடட் ஆக்டிவிட்டிஸ் தான். டீச்சர் சொல்லுவாங்க இப்படி இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணா நீங்க ஃபார்முலா கான்செப்ட் டிரைவ் பண்றதுதான் உங்களுக்கு. To make the students understand the concept, that's the main aim. ஆனா மேற்கத்திய நாடுகள்ல, எஸ்பெஷலி ஆஸ்திரேலிய நாடுகள்ல, எக்ஸ்பிளோரேட்டரி லேர்னிங்கா இருக்கு.
இந்திய கற்பித்தல் முறையில் மனனம் செய்வது வலியுறுத்தப்படுகிறது என்கிறார் ஜெயந்தி. இந்த பழக்கம் தொன்று தொட்டு இருந்து வந்திருக்கிறது என்கிறார். ஆனால் இதில் உள்ள முரண்பாடு என்னவென்றால், மனனம் செய்து மட்டுமல்ல புதிர்கள் தீர்த்துக்கூட எமது முன்னோர்கள் கணிதம் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை தனது ஆராய்ச்சியில் கண்டிருக்கிறார் ஜெயந்தி.
இன்னமும் இந்தியாவில மனப்பாடம் பண்ணுதல் அது வந்து அவங்க கணிதம் படிப்பதற்கு மிகவும் அவசியமானது என்றுதான் நினைக்கிறாங்க. நான் இதுக்கு அப்புறம் ஃபாலோ அப்பாக நான் சில கணக்கு வல்லுநர்களை கணிதத்தில் பேராசிரியர்களாகவும் இல்லைன்னா ஆசிரியர்களாகவும் பல வருடங்களாக வேலை பார்க்கிறவர்களிடம் போய் பேட்டி எடுத்தேன். ஆனா அவங்க எல்லாருமே இது ஒன்னும் தப்பாவே இருக்கிறதா தெரியல. அதுவும் எலிமெண்டரி ஸ்கூல் லேர்னிங்ல இது கட்டாயமாக குழந்தைகள் மனப்பாடம் செய்ய வேண்டும். அதே போல கால்குலேட்டர் யூஸ் பண்ணவே கூடாது, இன்னமும் இந்தியால அனுமதிக்கிறது இல்ல. இத பத்தி நான் விசாரித்த போதும் அவங்க அதே தான் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நம்ம கம்ப்யூட்டர் அலோ பண்றோம், கம்ப்யூட்டர் ட்ரைனிங் பண்றோம், ஏன் குழந்தைய கால்குலேட்டர் யூஸ் பண்ண கூடாது? அது ஒரு பெரிய குற்றமா மாதிரி பார்த்தாங்க எல்லாரும். குழந்தைகளும் ஐயோ நாங்க யூஸ் பண்ணோம்னா எங்களுக்கு கணக்கு பண்ற திறனே எங்களுக்கு போயிடும், அதனால நாங்க கால்குலேட்டரே யூஸ் பண்ண மாட்டோம். டீச்சரும் அதே மாதிரிதான் சொன்னாங்க, கணக்குக்கு பிரெயினுக்கு இது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி கட்டாயமாக பள்ளிக்கூட குழந்தைகள் மாணவர்கள் கால்குலேட்டர் யூஸ் பண்ண கூடாது. அந்த பிலீஃப் சொசைட்டில ரொம்ப இருக்கு. கணிதம்னா எண் கணிதத்துக்கு தான், மேனிபுலேஷன் ஆஃப் நம்பர்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இது வந்து அந்த காலத்துல இருந்தே இருந்தது. வியாபாரமோ ஜோதிடமோ வணிகமோ இல்ல அரசு பணியில் இருக்கிறவர்கள் எல்லாருக்குமே நம்ம தொட்டு தொட்டு தமிழ் இலக்கியத்தை பாத்தீங்கன்னா கணித நூல் கணக்கு அதிகாரத்துல நிறைய சுருக்கு வழியில் கணிதம் கற்பது எப்படி, இப்போ சம் ஆஃப் தி 10 ஸ்கொயர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறதுக்கு ஒரு ஃபார்முலா வச்சு அதை மெமரைஸ் பண்ணிட்டாங்க. நம்ம இப்போ வந்து ஃபார்முலாவை ஜெனரலைஸ் பண்ணி மெமரைஸ் பண்றோம். அந்த காலத்துல அவங்க ஒரு பர்டிகுலர் நம்பருக்கு, நான் உங்களுக்கு சொல்றேன், கூறிய மட்டும் குழிமாறின தொகை கூறுவென்றால் கூறியதின் குழியால் கூறல் மாதிரியே கூறல் தள்ளி மீறிய மூன்றொன்றிலே தாந்தவை இதனை மேல் வைத்து ஏறிய இலக்கம் இதானவே சொல்லும் ஏந்திரையே. குழின ஸ்கொயர், குழி மாறின தொகை கூறவென்றால் அப்படின்னா 1 ஸ்கொயர் +2 ஸ்கொயர் +3 ஸ்கொயர் up to 10 ஸ்கொயர் என்னன்னு நமக்கு தெரியணும்னா கூறியதின் குழியால் கூறல் மாறியே 10 ஸ்கொயர் × 10 தட் மீன்ஸ் 10 cube கூறல் தள்ளி -10 அந்த ரிசல்ட் 3 டிவைட் பண்ணி மீறிய மூன்றொன்றிலே தாந்தொகை தன்னை மேல் வைத்து, தாந்தொகை தன்னை மேல் வைத்துன்னா சம் ஆஃப் 10 நம்பர்ஸ் 1 + 2 + 3 + up to 10 அதை ஆட் பண்ணோன்னு நமக்கு ஆன்சர் வந்துடும் அப்படிங்கிற. இதை மெமரைஸ் பண்ணி இதை ஜெனரலைஸ் பண்ணி பண்ணிருக்காங்க. அவங்க சொன்னபடி பார்த்தாக்க 10 cube - 10/3 55 இந்த 100+ இதுக்கும் அவங்க ஒரு ஃபார்முலா 100 இது கொடுத்துருக்காங்க. 1 + 2 + 3 up to 10 55 அதை ஆட் பண்ணோம்னா 385 வருது. இந்த காலத்துல நம்ம ஃபார்முலா n(n+1) × 2n+1/6 அதுவும் மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ மெமரைசேஷன் மேத்ல கொஞ்சம் வேணும், ஆனா இந்தியால ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்றாங்க அதுக்கு.
கணிதத்தின் எல்லா பகுதிகளும் எண்கணிதம், வடிவியல், திரிகோண கணிதம் போன்று எல்லாமே கணக்கதிகாரத்தில் கையாளப்பட்டிருக்கிறதா என்று ஒரு சந்தேகம் எழுகிறது.
நாம் பார்த்ததுல அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்ஸ் நிறைய கவர் பண்ணிருக்காங்க. அந்த காலத்துல எண்கணிதம் தான் ரொம்ப முக்கியம், இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. ஜியோமெட்ரியில எனக்கு ரொம்ப இல்ல, ஆனாலும் முக்கோணத்துக்கு எப்படி ஏரியா கண்டுபிடிக்கிறது, அதே மாதிரி ஒரு விட்டம் இருந்ததுன்னா வட்டத்தின் சுற்றளவை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதெல்லாம் கூட இருக்கு. அதே மாதிரி ரேஷியோவை பத்தி இருக்கு. அவங்க அவங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி சமூகத்துல என்னெல்லாம் தேவைப்பாடு இருந்ததோ, எந்த மாதிரி கணக்கெல்லாம் அவங்க செய்யணுமோ, அது மாதிரி உள்ளதுக்கெல்லாம் அவங்க போயட்ரி ஆர்டர்ல இருக்கு. வேர்ட்ஸ் ஆர்டர்ல இருந்தா ஈஸி டு மெமரைஸ், அதுதான் மெயினா அவங்களுக்கு அந்த காலத்துல இருந்திருக்கும். இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் மெமரைசேஷனுக்கு கொடுத்துட்டு அட் த சேம் டைம் அந்த காலத்திலேயே நம்மள்ட்ட ப்ராப்ளம் சால்விங் க்வெஸ்சன். இப்ப நம்ம 20th செஞ்சுரியில போயா வந்துதான் அவ்வளவு ப்ராப்ளம் சால்விங்க பத்தி ரொம்ப பிரைஸ் பண்ணி அதை கரிக்குலத்துல தான் நாங்க இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஆனா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, இது நம்ம இந்தியால தமிழகத்துல அந்த காலத்திலயே இருந்திருக்கு. வாய் வழியாக இத்தனை வருஷம் செவி வழியா கேட்டு வாய் வழியாக பரவி இவ்வளவு வருஷமா நம்ம எல்லாம் படிச்சிருக்கோம். இப்பதான் 1997 to 2000 தான் இதெல்லாம் பனை ஓலை சுவடிகள்ல இருந்து இப்பதான் அது புத்தகமாக வந்திருக்கு. மெமரைசேஷன் எவ்வளவு இம்பார்ட்டன்டா நம்ம ட்ரீட் பண்ணாலும் இந்த மாதிரி கணக்கு புதிர்களையும் கொடுத்து திங்கிங் ஸ்கில் டெவலப் பண்ணிருக்காங்க. அதனாலதான் ஐ திங்க் தமிழகத்துல நம்ம கணிதம் நிறைய பேருக்கு கணக்கு புலிகளா இருந்தது காரணம் இது ஒரு காரணமா இருக்கலாம் அப்படின்னு அந்த பேக்ரவுண்ட் சாப்டர் பண்ணும்போது ரொம்ப யோசிச்சேன். இல்ல கணிக்கதிகாரம் நல்ல ஒரு புக்கா வந்திருக்கு, கணித நூல் ரெண்டு பார்ட்டா வந்திருக்கு. அதுல ஒரு பார்ட்லதான் 58 நான் நினைக்கிறேன், உண்மையா என்னன்னு எனக்கு 100% தெரியாது. முதல்ல கொஞ்சம் இந்த புதிர்கள்லாம் செயல்படியில தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் மேபி அந்த லாங்குவேஜ் அது பாத்தீங்கன்னா நமக்கு புரியவே புரியாது இப்ப உள்ளவங்களுக்கு. சோ அது மெமரைசேஷனுக்காக எகைன் அந்த காலத்துல அவங்க செயல்படியில வச்சிருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 50 கணக்கு, அதுல நிறைய பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் வரைக்கும் போறது, சால்விங் ஈக்குவேஷன், இண்டக்டிவ்ல ரீசனிங் எல்லாத்துலயும் இருக்கு. அதுல வந்து அவங்க ஒரு 58 கணக்கு இருக்கு. இந்த 50-58 கணக்குகளை வச்சு அவங்க கரிக்குலத்தையே டெவலப் எப்படி பண்ணினாங்க தெரியாது. ஆனா இது வந்து எலிமெண்டரி ஸ்கூல் கரிக்குலம் தானே, அதனால இது எலிமெண்டரி ஸ்கூலுக்கு இது ரொம்பவே ஸ்டாண்டர்ட் தான் நான் சொல்லுவேன். ஒரு கணித கணக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண விரும்புறேன். ஒரு ஊரில் அது வந்து ரொம்ப அழகா எங்க பாட்டி எல்லாம் கதையா நல்லா சொல்லுவாங்க. ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரு. ஒரு ராஜா ஒருத்தர் சமயக்காரன வேலைக்கு வச்சு அவன் சொன்னா, நான் ரொம்ப நல்ல சமயக்காரனாக்கும், நான் என்னைக்கு பிடிக்கலையோ அன்னைக்கு வேலையை விட்டு போயிடுவேன், போற அன்னைக்கு எனக்கு உடனே சம்பளம் கொடுத்துடணும் அப்படின்னா. சரி உனக்கு எவ்வளவு சம்பளம்னா ஒரு நாளைக்கு 1 பவுன் தங்கம் அப்படின்னா. அந்த ராஜா ரொம்ப ஸ்மார்ட், உடனே யோசிச்சுட்டு ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு 5 மோதிரத்தை கையில போட்டுண்டாரு. நீ என்னைக்கு போறியோ அன்னைக்கு நான் உனக்கு இந்த மோதிரத்தை வச்சு சம்பளம் கொடுத்துருவேன் அப்படின்னா. அந்த மோதிரத்தோட வெயிட் என்ன?
நாம் சந்தித்த மாணவர்கள் சமந்தா, ஆர்த்திகன் இருவரும் இந்த புதிரை இலகுவாக தீர்த்து விட்டார்கள்.
வேற எல்லா மோதிரமும் வேற வேற வெயிட்ல இருக்க வேணும். ஒரு மோதிரம் 1 பவுண்டா இருக்க வேணும், இன்னொரு மோதிரம் 2 பவுண்ட் இருக்க வேணும், மூன்றாவது மோதிரம் 4 பவுண்ட் இருக்க வேணும், நாலாவது மோதிரம் 8 பவுண்ட் இருக்க வேணும். 1, 2, 4, 8, 16 காம்பினேஷன் போட்டீங்களா என்ன எதுனாலும் வாட் எவர் டே ஹி லீவ்ஸ் அப்படி மோதிரம் கொடுக்கலாம்.
முதல் தேவை 1, என்னோட ஒரு நாள்ல போனா 1 தேவை, 2 நாள்ல போனா 2 தேவை, 1, 2 அதுக்கு பிறகு 2 ஒண்டா போட்டா 3, அதுக்கு பிறகு 4 தேவை, சோ 1 ரிங் 4, அதுக்கு பிறகு 5, 6, 7 எடுக்கலாம், அதுக்கு பிறகு 8 தேவை. பார்த்த உடனே 1, 2, 4, 8 அதுக்கு பிறகு தெரியும் இது 2 பவர் ஆஃப் 0, 2 பவர் 1, 2 பவர் 2, 2 பவர் 3, 2 பவர் 4.
கணிதத்தை இலங்கையில் கற்றிருந்த ஆசிரியை ஆஸ்திரேலியாவில் கற்பிப்பதற்கு மாற்றங்கள் ஏதும் செய்ய வேண்டி இருந்ததா என்று கேட்டோம்.
நினைக்கிறேன் நான் இங்க தன் முறைக்கு அடாப்ட் பண்ணிட்டேன். ஒவ்வொரு குழந்தையும் படிக்கிற முறை வந்து வித்தியாசம். உங்களோட கிளாஸ்ல 30 குழந்தை இருந்தாலும் 30 குழந்தையும் படிக்கிற விதம் வித்தியாசம். அப்ப நீங்கள் அந்த விளங்கப்படுத்திக்க நீங்க வந்து எல்லா முறைகளையும் சொல்லிக் கொடுக்க பாப்பீங்க. ஆனா சில வழியில எல்லா முறைகளையும் சொல்லிக் கொடுக்க போகிக்க அது அதுவே கன்ஃபியூஸ் பண்ண கூடும் பிள்ளைகளை. உங்களோட பிள்ளைகளையும் நீங்கள் முழு குழந்தைகளையும் அறிகிறதன் மூலம்தான் என்ன முறையில படிப்பிக்க முடியும் என்றதை கண்டுபிடிக்க முடியும். அப்ப அதுக்கு ஒரு 10-15 நாள் எடுக்கும் நீங்கள் கிளாஸுக்கு போய் எல்லா குழந்தையும் அறிஞ்சு முடிய தெரிஞ்சிட்டா ஒரு கன்ஃபியூஷனும் இருக்காது உங்களுக்கு படிப்பிக்கிறது.
சரி, லேர்னர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் ஸ்டடி கணிதம் கற்பித்தலுக்கு எப்படி உதவியது?
டேவிட் கிளார்க் தி ஆர்ஐசி லேர்னர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் ஸ்டடி அப்படிங்கிறது உலகத்துல நிறைய கண்ட்ரீஸ்ல இதை பத்தி ரிசர்ச் பண்றாங்க. யுஎஸ்ஏ, இஸ்ரேல், சவுத் ஆப்பிரிக்கா, பிலிப்பைன்ஸ், ஸ்வீடன், ஜெர்மனி, கொரியா, ஹாங்காங், மெக்காவ், சைனா, சிங்கப்பூர் கண்ட்ரியும் ஜாயின் பண்ணிருக்காங்க இந்த ரிசர்ச்ல. அதே ரிசர்ச் மெத்தட நான் ஃபாலோ பண்ணிருக்கிறதுனால எந்த கண்ட்ரியோடய நம்ம கம்பேர் பண்ண முடியும். இப்போ நான் எப்படி ஹாங்காங் இந்த எல்பிஎஸ்ல கலெக்ட் பண்ண டேட்டா வச்சுதான் நான் இப்ப இந்தியன் டீச்சர் ஹாங்காங் டீச்சரோடையும் ஆஸ்திரேலியன் டீச்சரோடையும் கம்பேர் பண்ணேன். அதே மாதிரி எல்லாருமே பண்ண முடியும். அதுக்காக தான் நான் அந்த ரிசர்ச் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன்.
இந்த நாடுகளின் பட்டியலில் இந்தியா இடம் பெற்றிருப்பதாக தெரியவில்லையே.
இல்ல, அவரோட ரிசர்ச் படி மூன்று நகரங்கள்ல எடுக்கணும். நான் வந்து சென்னை மாத்திரம் தான் பண்ணிருக்கேன். என்னுடைய விருப்பம் யாராவது இந்தியால போய் ஏதாவது ரெண்டு நகரங்கள்ல இதே ரிசர்ச் மெத்தட ஃபாலோ பண்ணி ரிசர்ச் பண்ணாங்கன்னா இந்தியாவும் இந்த இதுல சேர முடியும்.